ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஒன்றாவது ஸ்கந்தம் மூன்றாவது அத்தியாயம் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் பதம் 19. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத் நஷ்ட பிராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நிஷ்டிகி. பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா தத்பரம் பலே பதத்ரயம் யாசமானஹ பிரத்யாதிஷு ஸ்ருதிர்விஷ்டபம். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா தத்பரம் பலே பதத்ரயம் யாஜமானஹ பிரத்யாதிஷு ஸ்ருதிர்விஷ்டபம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். 15வது அவதாரத்தில் பகவான் குள்ள பிராமணரான வாமனரின் வடிவத்தை ஏற்று பலி மகாராஜாவின் ஏற்பாடு செய்திருந்த யாகசாலைக்குள் நுழைந்தார். மூன்று கிரக அமைப்புகளையும் கொண்ட ராஜ்யத்தை திரும்ப அடைய வேண்டும் என்ற மனதிற்குள் எண்ணிய போதிலும் 3 அடி நிலத்தை மட்டுமே அவர் யாசித்தார். பொருளுரை. சர்வ சக்தி படைத்த இறைவனால் மிகச்சிறிய பொருளிலிருந்து பிரபஞ்சம் வரையுள்ள எதையும் யாருக்கும் அளிக்க முடியும். அதே போலவே சிறிய நிலம் ஒன்றை யாசிப்பதாக கூறி முழு பிரபஞ்சத்தையும் அவரால் பறித்துக் கொள்ளவும் முடியும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சத்சுரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கதே கிரிம் யத்ர பாதமஹம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷ்யத்யதேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பஞ்சதகம் வாம பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா தத்பரம் பலே பதத்ரயம் யாஜமானஹ பிரத்யாதிஷு ஸ்ருதிர்விஷ்டபம். 15வது அவதாரத்தில் பகவான் குள்ள பிராமணரின் வாமன வடிவத்தை ஏற்றுக்கொண்டு பலி மகாராஜன் ஏற்பாடு செய்த யாகசாலையில் நுழைந்தார். 3 கிரக அமைப்புகளையும் கொண்ட ராஜ்யத்தை திரும்ப அடைய வேண்டும் என்ற மனதிற்குள் எண்ணிய போதிலும் 3 அடி நிலத்தை மட்டுமே அவர் யாசித்தார். ஹரே கிருஷ்ணா. சலய சிவிக்ரமணே பலிமாத்துதவாமனா பதன கநீர ஜனித ஜத பாவனா கேசவதேதா வாமன ரூபா ஜாய ஜகதீஷ ஹரே ஜாய ஜகதீஷ ஹரே ஜாய ஜகதீஷ ஹரே. நம்ம வந்து பகவானுடைய அவதாரங்களை ஒன்னொன்னா படிச்சுட்டு வரோம் ஒரு வாரமும். ஸோ கடைசியா வந்து 4 அவதாரங்களை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா. மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நாரசிங்க அவதாரம். ஸோ இன்றைக்கு வந்து வாமன அவதாரம். பகவான் எதுக்கு வாமன அவதாரம் பண்ணாங்க, வாமன அவதாரம் பண்ணி என்ன அற்புதங்கள் பண்ணாங்க, அதனுடைய நோக்கம் என்னது, வாமன அவதாரத்திலிருந்து நமக்கு என்ன தத்துவங்கள், பகவான் லீலை, இந்த வாமன அவதார லீலை மூலமா பகவான் நமக்கு என்னென்ன தத்துவங்களை உணர்த்துறாரு, பகவான் வந்து இந்த வாமன லீலை என்னென்ன அற்புதங்கள் பண்ணாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் பாகவத்திலிருந்து. ஸோ தேவர்கள் அசுரர்கள் ரெண்டு விதமான நபர்களுக்கு வந்து எப்பவுமே சண்டை இருந்துகிட்டே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்து தேவர்களும் இருக்காங்க அசுரர்களும் இருக்காங்க. ஸோ தேவர்களுடைய வேலை என்னன்னா அவங்க பகவானை சரணிந்து பக்தி பண்றவங்க. யாரெல்லாம் பகவானை சரணிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் தேவர்கள். பகவானை சரணடையாதவங்க அசுரர்கள். இந்த அசுரர்கள் வந்து எப்பவுமே பக்தர்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அப்ப அடிக்கடி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது தேவர்களை உதவி செஞ்சு அவங்களை காப்பதற்காக பகவான் வந்து ஒரு அவதாரம் பண்றாங்க. ஒரு சமயம் அசுரர்களுடைய தலைவர் வந்து பலி மகாராஜ். பலி மகாராஜா வந்து அசுரர்களுக்கு சக்கரவர்த்தியா இருக்கு. அப்ப அவரு அசுரர்களுடைய தலைமை தாங்கி பலி மகாராஜா வந்து தேவர்களை தாக்குறதுக்காக போற, தேவர்களுடைய யுத்தம் செய்யறதுக்காக கடுமையான யுத்தம் நடக்குது பலி மகாராஜாவுக்கும் தேவர்களுக்கும். இந்திரனுடைய தலைமையில தேவர்களா இருக்காங்க, பலி மகாராஜா வந்து அசுரர்களுக்கு தலைமை தாங்கி போறாங்க. பயங்கரமா யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல வந்து தேவர்கள் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு தேவருடைய அஸ்திரங்கள், வில், அம்பு, வால், இதுலாம் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்படுறாங்க அசுரர்கள். இந்திரன் வந்து வஜ்ராயத்தை வச்சு எல்லாரும் தலையை சீவர கட் பண்றாரு ஒரு அசுரங்களில். அசுரங்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. அப்ப இந்திரனுடைய வஜ்ராயத்துல தாக்கப்பட்டு பலி மகாராஜா வந்து மயக்கி விழுந்துடுறாரு, மரணம் அடைஞ்சிட்டாருன்னே சொல்லலாம். ஏறக்குறைய மூச்செல்லாம் நின்று போச்சு. உடனே அசுரர் என்ன பண்றாங்க, பலி மகாராஜா தூக்கிட்டு வந்துடுறாங்க. சொர்க்கத்துல சண்டை போடாம அவங்களை போய் அட்டாக் பண்ணாம அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. தப்பிச்சா போதும், தப்பிச்சா பழைச்சா போதும், உயிருக்கு பயந்து எல்லா அசுரர்களும் ஓடிடுறாங்க. போயிட்டு சுக்கராச்சாரியர், சுக்கராச்சாரியர் தான் அசுரருடைய குரு, அசுரர்களுக்கு குரு. அவர் சுக்கராச்சாரியிட்ட பலியோடைய பாடி, அவருடைய உடம்பு எடுத்துட்டு போறாங்க. பலி வந்து மூர்ச்சி அடைஞ்சு போய் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. அந்த யுத்தத்துல நிறைய அசுரங்கள் வந்து ஏறக்குறைய இறந்து போனவங்க, கை கால் போனவங்க எல்லாம் இருக்காங்க. சுக்கராச்சாரியர் தன்னுடைய தவ வலிமையினால மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற மூலிகையெல்லாம் வச்சு தன்னுடைய தபத்தினாலையும் சித்த வலிமையினாலையும் இறந்து போனாலும் மீட்டெடுக்கிறார். அசுரர் பலி மகாராஜா உயிர் கொடுக்கிறார். பலி மகாராஜா வந்து உயிர்ப்பிக்கப்படுறார் சுக்கராச்சாரியுடைய குருவுடைய கருணையினால. தென் பலி மகாராஜா வந்து சுக்கராச்சாரியர் சொல்றாரு, நம்ம தேவர்களை தாக்கணும்னா நமக்கு நிறைய சக்தி வேணும், நிறைய பலம் வேணும். அப்ப நீ வந்து யாகம் செய்யணும், யாகம் செய்து பிராமணர்களை திருப்திப்படுத்தணும். பிராமணருடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் நீ வந்து நிறைய யாகத்துல வந்து உனக்கு நிறைய கிஃப்ட், நிறைய இதெல்லாம் கிடைக்கும். உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உனக்கு பரிசெல்லாம் கிடைக்கும், நிறைய சக்தி கிடைக்கும். அதை வச்சுதான் நம்ம தேவர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் வந்து பலி மகாராஜா ஒரு பெரிய யாகம் பண்ண சொல்றார். ஐ திங்க் விஸ்வஜித், எஸ் விஸ்வஜித் அப்படின்னு ஒரு யாகம் பலி மகாராஜ் பண்றார். எண்ணற்ற பிராமணர்ல வச்சு மிக பிரம்மாண்டமான யாகம் பண்றார் பலி மகாராஜ். அப்ப அந்த யாக குண்டத்திலிருந்து பலி மகாராஜுக்கு நிறைய பொருட்கள்லாம் வருது, குதிரை, ரதம், தேரு, அப்புறம் அஸ்திரங்கள், இந்த மாதிரி கொடி, இந்த மாதிரி நிறைய யாகத்திலிருந்து பொருட்கள்லாம் கிடைக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு யாகத்துக்கு உண்டான கவச்சங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறார். அப்புறம் பிரஹ்லாத் மகாராஜ், பிரஹ்லாத் மகாராஜா வந்து பலி மகாராஜுடைய தாத்தா, கிராண்ட் ஃபாதர். பிரஹ்லாத் மகாராஜா வந்து அந்த யாகத்துல வந்துட்டு பலி மகாராஜாக்கு என்றும் வாடாத ஒரு மாலை, மலர் மாலை அணிவிக்கிறார். இப்படி பிரஹ்லாத் மகாராஜுடைய ஆசீர்வாதம், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதத்துல வந்து பலி மகாராஜா வந்து திரும்பவும் அசுரில் தேவர்களை தாக்குறதுக்காக போறார். அசுரனுடைய படைபலத்தோட திரும்பவும் பயங்கரமான யுத்தம் நடக்குது பலி மகாராஜாவுக்கும் இந்திரனுக்கும். ஆனா இந்த தடவை இந்திரனால பலி மகாராஜா ஜெயிக்க முடியல. பலி மகாராஜ் பயங்கர உத்வேகமா சண்டை போடுறாரு, அப்படி யமன் மாதிரி நிக்கிறார் இந்திரன் முன்னாடி. இந்திரனால பலி மகாராஜ் சமாளிக்கவே முடியல. தேவர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓட வேண்டியதாயிடுச்சு. பலி மகாராஜோட அந்த வீரம், அவருடைய யுத்தம், அவர் வந்து இந்த தடவை புது சக்தியோட வந்திருக்காரு. புது சக்தி இந்திரனுக்கு ஆச்சரியம், எங்கிருந்து இவ்வளவு வேகமா வந்து யுத்தம் பண்றாங்க, இவங்களை ஜெயிக்கவே முடியலையே. ஏறக்குறைய உயிருக்கு ஆபத்து. இப்போ தேவர்களுக்கெல்லாம் இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு இவங்கெல்லாம் உயிருக்கு ஆபத்து. இப்போ அப்படின்னா சொர்க்கத்தை விட்டு ஓடிடுறாங்க. இங்க இருந்தா நம்மளை கொண்டுடுவாங்க தேவர்கள் அப்படின்னு, அசுரர்கள் கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை விட்டு ஓடிடுறாங்க. பலி மகாராஜ் சொர்க்கத்தை கைப்பற்றுகிறார். அதுக்கப்புறம் மூணு உலகத்தையும் கைப்பற்றுறார் பலி மகாராஜ். மேல் உலகங்கள், கீழே உள்ள உலகம், மூணு உலகம் பலி மகாராஜுடைய கண்ட்ரோல். பூர் போஸ் வாகா, பூர்லோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், அதெல்லாம் விதல சுதல எல்லா லோகங்களும் பலி மகாராஜுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. தேவர்கள்லாம் இப்போ ஒழிஞ்சிட்டு இருக்காங்க போய், உயிருக்கு பயந்து போய். அப்ப எல்லா தேவர்களும் பிரம்ம தேவர் இடத்துல வராங்க. ஏன்னா பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா, உலகத்தை படைக்கிறவர். பிரம்மா இடத்துல வராங்க. பிரம்மா இடத்துல வந்து தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, பிரம்மதேவரே இந்த மாதிரி பலி மகாராஜா வந்து எங்களை கொண்டுருவா போல இருக்கு, அவருக்கு பயந்து நாங்கள் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம், நான் என்ன செய்யறது இப்போ? அப்போ பிரம்மதேவர் சொல்றாரு, நீங்க வந்து உங்க குருவுக்கு அபராதம் பண்ணிட்டீங்க, பிரகஸ்பதிக்கு நீங்க அபராதம் செய்ததுனால நீங்க உங்களுடைய சக்தியெல்லாம் இழந்துட்டீங்க. இப்போ ஒரே வழிதான் இருக்கு, நம்ம அந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணா விஷ்ணு, அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் எல்லா ஜீவராசியும் அடைக்கலம் கொடுக்கிறவர். அதனால அவரை தவிர நமக்கு வேற கதி இல்லை. அதனால நீங்க எல்லாம் போய், நம்ம எல்லாரும் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் சொல்லிட்டு பிரம்மா வந்து எல்லா தேவர்களையும் அழைச்சிட்டு பார்க்கடலுக்கு வர்றார். பார்க்கல வந்து பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றாரு, இந்த மாதிரி பகவானே நீங்க எங்களுக்காக எவ்வளோ அவதாரம் பண்றீங்க, நிறைய தடவை எங்களுக்கு உங்களுடைய பக்தர்ல காக்குறதுக்காக நீங்க நீங்களே நேரடியா வந்து லீலைகள் புரியுறீங்க, அசுரர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க, இந்த மாதிரி பல உதவி செய்யறீங்க எங்களுக்கு நீங்க அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. தென் இந்த மாதிரி பலி மகாராஜா வந்து எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க, சொர்க்கத்தை விட்டு இது பண்ணிட்டாங்க, ஸோ எங்களை காப்பாத்துனீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. ஸோ பகவானும் ஆசீர்வதிக்கிறவங்க, பொறுமையா இருங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்றேன். தென் பகவானுடைய அவதாரம் வர வரைக்கும் பொறுமையா இருக்கணும், இவங்க எல்லாம் போய் சொர்க்கத்தை விட்டு போய் ஒழிஞ்சிருக்காங்க. மீன்வாயில் அதே டைம்ல என்ன நடக்குதுன்னா, பலி மகாராஜா இப்போ மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டார். தென் சுக்கராச்சாரியர் சொல்றாரு, இது போதாது பலி, இன்னும் நீ 100 யாகம் பண்ணணும், அஸ்வமேத யாகம். இந்த 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா உன்னை யாராலும் அசைக்க முடியாது இந்திரனுடைய பதவியிலிருந்து, நீதான் எல்லாமே, உன்னை வந்து தேவர்கள்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்க பண்ண சொல்றார். தென் பலி மகாராஜா வந்து சுக்கராச்சாரியருடைய வழிகாட்டுதல்ல 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து தயாராயிட்டார். நின்னற்ற பிராமணர்களை வர வச்சு யாகம் நடக்குது, தான தர்மங்கள். அவருக்கு அவரால் என்ன கொடுக்க முடியாது, மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி, அவர் நினைச்சா ஒரு கிரகத்தையே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வசதி பலி மகாராஜா கிடைச்சிருச்சு. மூணு உலகத்துக்கு எஜமானவர். என்ன ஆகுது, இங்க வந்து தேவர்கள்லாம் ஒழிஞ்சிருக்காங்க சொர்க்கத்தை எல்லாம் விட்டு, அவங்கவுங்க இடத்த விட்டு எல்லாம் பயந்து வாழ்றாங்க. அப்ப குழந்தைகள் கஷ்டப்படுமா, அம்மாவுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? அப்ப அதிதி தேவர்களுடைய அன்னை வந்து அதிதி, அதிதியுடைய கணவர் வந்து கஷ்யபர். கஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த குழந்தைகள் தான் தேவர்கள். கஷ்யபருக்கு ரெண்டு மனைவி இருப்பாங்க, ஒரு மனைவி திதி, இன்னொரு மனைவி அதிதி. திதிக்கு பிறந்த குழந்தைங்கலாம் அசுரங்க, அதிதிக்கு பிறந்த குழந்தைங்கலாம் தேவர்கள். அப்ப அதிதி தன்னுடைய குழந்தைகளுடைய நிலைமையை அறிஞ்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க, அழுறாங்க. ஐயோ என் பசங்கள்லாம் சொத்துக்கு சொர்க்கத்தை விட்டு போய் கஷ்டப்படுறாங்களே, எங்க இருக்காங்களோ, என்ன பண்றாங்களோ, சாப்பிட்டாங்களா தெரியல, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க. தென் கஷ்யபர் வந்து தவம் பண்றார், கஷ்யபர் முனிவர் வந்து தவம் செய்யறோம், தவம் விரதங்கள்லாம் இருக்கிறோம், தானம் தவம் விரதம் யாகம். முனிவரோட வாழ்க்கை அப்படிதான், தவம் விரதங்களை பயிற்சி பண்றது, ஆன்மீக வாழ்க்கை. அதிதி வந்து ஆசிரமத்தை மெயின்டைன் பண்றது, கணவனுக்கு பணிவிடை செய்யறது, ஆசிரமத்தை சுத்தமா வச்சுக்கிறது, கணவனுக்கு பிரசாதம் பண்ணி கொடுக்கறது, பகவான் கணவனுடைய பக்தி தொண்டுக்கு உதவி பண்றான் அதிதி. தென் அதிதி வெயிட் பண்ணிட்டு இருக்கார், காத்துட்டு இருக்கா தன்னுடைய கணவர் கஷ்யபர் வந்து தவம் முடிச்சுட்டு வரணும், தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு வரட்டும். வந்த உடனே அதிதி வந்து கணவர்கிட்ட அழுகுறாங்க, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, உங்களை மாதிரி முனிவர்களும் 3 காலம் அறிஞ்சவங்க, நீங்க எப்பவுமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுறீங்க, நீங்க எப்பவுமே தான தர்மங்கள் தவங்கள்லாம் விரதங்கள்லாம் பண்றீங்க, யஜ்யமெல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாத நம்ம பசங்களுடைய நிலைமை, நம்ம பசங்க வந்து சொர்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல, எப்படி உயிர் வாழ்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க நினைச்சா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், தயவுசெய்து அவங்கள நீங்க காப்பாத்தணும். தன் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டார் அதிதி வந்து இப்போ தன் பிள்ளைகள் மேல உள்ள பாசம் பற்றுதல். சாஸ்திரம் என்ன சொல்லுது, நம்ம இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் நித்தியமானவன், நான் எந்த கிரகத்தையும் சேர்ந்தவன் கிடையாது, எந்த இனத்தையும் சேர்ந்ததும் கிடையாது, எந்த மதத்தையும் எந்த மொழியும் எதுவுமே, ஆத்மா வந்து பகவானுடைய அம்சம், ஆத்மா எதையும் சேர்ந்தது கிடையாது. இந்த ஜட உலகனாலே இன்பம் துன்பம் இருக்கும், இன்னைக்கு இன்பம் நாளைக்கு துன்பம், இன்னைக்கு லாபம் நாளைக்கு நஷ்டம், இன்னைக்கு வெற்றி நாளைக்கு தோல்வி. ஸோ இதையெல்லாம் சகிச்சு கொள்றவங்க ஆன்மீகவாதி, ஆன்மீக விஷயத்தை பயிற்சி கொள்றவங்க இதையெல்லாம் பொறுத்துக்க பழகிக்கணும். தானே கிருஷ்ணா சொல்றாரு பகவத்கீதையில, மாத்ரா பர்ஷாஸ்துக்கும் தேயா சீதோஷன சுக துக்கதா ஆகமா பாயினு அனித்யா தாம் திதிக்ஷ பாரதா. எப்படி கோடை குளிரோடைய இதில் பொறுத்துக்கணுமோ அது போல வாழ்க்கையில் வரக்கூடிய பொறுத்துக்கணும். ஆனால் இப்போ அதிதி வந்து தன் பிள்ளைகள் மேல ஒரு குருட்டு பாசத்தினால, தன் பிள்ளைகள் மேல உள்ள பௌதிக பந்தத்தினால புலம்புறா, அழறா, என்ன என் பையன் எப்படி ஆயிட்டாங்க, எல்லாம் சொர்க்கத்தை விட்டு போயிட்டாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இப்போ பௌதிக பற்றுதல். இப்போ அந்த நேரத்தில் வந்து கஷ்யபர் என்ன பண்ணுறாங்க, அவளுக்கு சொன்னால் புரியாது, இப்போ நீ வந்து ஏன் இப்படி பேசுற வேஸ்ட், அதெல்லாம் ஒன்று பிரயோஜனம் இல்லை, ஆத்மாவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, பௌதிக லாபத்தினால் நம்ம என்ன அடைய போகிறோம், பகவானை அடையிறது தான் நம்ம லட்சியம், இதெல்லாம் சொன்னால் அவளுக்கு புரியக்கூடிய மனோநிலையில் இல்லை. அப்போ அதிதி வந்து ஆன்மீக தத்துவங்களை புரிஞ்சிக்கூடிய மனோநிலையில் இல்லை. தன் கஷ்யபர் என்ன பண்ணார்னா, அதிதியை வந்து கிருஷ்ணாவோட சேவையில் ஈடுபடுத்துறாரு. இப்ப வந்து இவ வந்து நான் வெறும் தத்துவங்களை மட்டும் போதிச்சா இவ மனசுல ஏறாது இப்போ. அதனால என்ன பண்ணு, இவ்வளவு கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இதுதான் கணவர். கணவர் வந்து குரு, குருவுடைய ஸ்தானத்திலிருந்து மனைவியை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறேன். கஷ்யபர் சொல்றாரு, நீ ஏன் என்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ற, என்னால் என்ன பண்ணிட முடியும், எல்லாத்தையும் படைத்து காத்து அழிப்பவர் முழுமுதற் கடவுள் பகவான் விஷ்ணு, கிருஷ்ணா, ஜனார்தனன், ஜெகநாதர், அவர்கிட்ட தான் நம்ம போகணும். அவரால் தான் எல்லாம் பண்ண முடியும். அவர் நினைச்சா எல்லாரையும் காப்பாற்ற முடியும். அவர் நினைச்சா யாரும் வேணாலும் தண்டிக்க முடியும். அவர் தான் இந்த அகிலத்துடைய நாயகன். அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கையில நம்ம எல்லாம் ஒரு பொம்மை தான், பொம்மைகள் தான், ஒரு சின்ன கருவி தான். நம்ம பொம்மை ஆட்டத்தில் பொம்மை வச்சு ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், நடனம் ஆடுற மாதிரி, ஆனால் பின்னாடி வந்து நூல் பிடிச்சி ஆடிட்டு இருப்பார். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கார். ஸோ நீ வந்து எங்கிட்ட சரணடி, என்னால் என்ன பண்ணிட முடியும், நான் ஒரு சாதாரண உயிர்வாடி ஜீவாத்மா, என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும், ஆனால் பகவான் நினச்சா உன்னுடைய விருப்பங்கள்லாம் பூர்த்தி பண்ண முடியும். அதனால் நீ பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறது தான் முறையானது. உன்னுடைய வேண்டுதலை வந்து பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும். நீ பகவான் நீ திருப்திப்படுத்தணும். பகவான் மேலே திருப்தி அடைஞ்சிட்டானா உன்னுடைய ஆசை உன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வார். அதனால் நீ என்ன அணுகிறத விட பகவானை அணுகிறது தான் சால சிறந்தது, பெஸ்ட்டு. தென் அதிதி கேட்குறா, சரி ஓகே, நான் எப்படி பகவானை திருப்திப்படுத்துறது, என்ன செய்யணும்னா, நீ வந்து தபங்களும் விரதங்களும் இருக்கணும். பகவான் பகவானுடைய பக்தி தொண்டில் முன்னேற்ற அடையினா முதல் தபங்களும் விரதங்களும் இருக்கணும். தபங்களும் விரதங்களும் இல்லாமல் நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைய முடியாது. தப வாழ்க்கைனா என்னது, நமக்கு கிருஷ்ண உணர்வுல எதெல்லாம் நமக்கு தடங்களா இருக்கோ அதை நிராகரிக்கிறது, கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான மட்டும் ஏற்றுக்கிறது. நான்கு முறை விதிமுறையை கடைபிடிக்கிறோம் இல்லையா, மது வருந்த கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாட, இது தவ வாழ்க்கை, சூதாடக்கூடாது. விரதங்கள், ஏகாதசி விரதம் இருக்கிறது, பகவானுடைய அவதார தினங்கள்ல விரதம் இருக்கிறது, ஆச்சாரியர் தோன்றி மறைந்த தினங்கள்ல விரதம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்ற தரும். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் வேணும். நம்ம புலன்கள் கட்டுப்படும், புலன்கள் தூய்மையாகும், பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவோம், புலன் பாசியெல்லாம் போயிடும். கிருஷ்ண உணர்வு முன்னேற்ற ஆகாக, கிருஷ்ண உணர்வும் பௌதிக புலன் பாசியும் ஒரே இதில் போகாது. எனக்கு பௌதிக இன்பம் அனுபவிக்கணும், கிருஷ்ண பக்தியும் பண்ணிக்கணும்னு நினைச்சா அது சரியாகாது, அது வந்து நல்லதில்லை, அது பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வு முன்னேற்ற அடையினா பௌதிக விருப்பங்களை குறைச்சிக்கணும், பௌதிக பற்றுதலை. கிருஷ்ண உணர்வு முன்னேற்ற அடையடைய ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக பௌதிக பற்றுதல் குறைஞ்சிரும். அதுதான் கிருஷ்ண பக்தியோடைய பக்தி தோன்றுடைய மகிமையாக தான், பக்தி தோன்றினாலே தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். அப்போ அதிதியோடைய மனநிலை வந்து இப்போ அசுத்தமாக இருக்கு. அவள் கிருஷ்ணா விட்டுட்டு தன் பிள்ளைகள் மேல பாசத்தினால என்ன பண்ணுறா, வருத்தப்பட்டு இருக்கா. தென் கஷ்யபர் சொன்னார், நீ வந்து பகவானை திருப்திப்படுத்தணும். நான் ஒரு தடவை பிரம்மதேவர்ட்டிருந்து கேட்டிருக்கேன், பிரம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு பயோவிரதா அப்படின்னு ஒரு விரதம். பயோவிரதானா பால் மட்டும் அருந்துடுது, சில துளிகள் பால் மட்டும் அறிந்திட்டு விரதம் இருக்கிறது, 12 நாள் கடுமையான விரதம். பால் மட்டும் குடிச்சிட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, நாமம் ஜபிக்கிறது, அப்புறம் பகவானை ஆராதிக்கிறது, பகவானுக்கு அபிஷேகம், திருமஞ்சனம் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, இப்படி முழுக்க முழுக்க பகவானுடைய சேவையில் பகவானை திருப்திப்படுத்தணும். பகவானுக்கு விதவிதமான போகா உணவு தயார் பண்ணி படைத்து பகவானை வழிபடணும். ஸ்லோகங்கள்லாம் படிக்கணும், சாஸ்திரங்களோட ஸ்லோகங்கள், பாகவத ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறது. இப்படி நீ எந்த அளவுக்கு இந்த பயோவரதா விரதத்தை சிரத்தையோட பண்ணுறியோ அப்போ நீ வந்து கிருஷ்ணாவும் மேலே திருப்தி அடைவார், அப்போ உன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணுவார். நான் பிரபுபா அதே மாதிரி சொல்கிறேன். பிரபுபா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாகவதத்தில் வந்து இந்த சரித்திரம் வரும்போது, கதை வரும்போது பிரபுபா சொல்கிறார், அதிதி இருந்த மாதிரி விரதம் நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. அதிதி வந்து 12 நாள் ஃபியூ டிராப்ஸ், சில துளிகள் தான் பால் குடித்தாங்க, ஒரு 4-5 துளி பால் குடிச்சிட்டு நம்ம சரணாமிரதம் குடிக்கிற மாதிரி இப்படி பால் குடிச்சிட்டு விரதம் இருந்தாங்க. நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த பலன் வேணும், அதிதி அடைந்த பலன் அடையணும் அப்படின்னா பிரபுபா சொன்ன விஷயங்களை பின்பற்றணும். பிரபுபா என்ன சொல்றாரு, அதிதி அடைந்த அதே பலன் நம்மளும் அடைய முடியும். எப்படி, ஆச்சாரியன் சொன்ன பக்தி யோக விதிமுறைகளை ஸ்ட்ரிக்டா தீவிரமா பயிற்சி பண்ணா, 4 விதிமுறையை கடைபிடிச்சு நம்ம குருகிட்ட என்ன வாக்கு கொடுத்துருக்கோமோ அது குருவோடைய ஆர்டர் கட்டளையை வந்து நம்ம சரியா பின்பற்றிட்டே வந்தோம்னா அதிதி எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு அடைந்தாங்களோ பகவான் அடைந்தாங்களோ அது நம்மளும் அடைய முடியும். அதனால கலியுகத்துல வந்து ஆச்சாரியர் வந்து நமக்கு நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. கடுமையான தபாலாம் நம்மளை பண்ண சொல்லல, நீங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுங்க, எதுவுமே சாப்பிடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லலை. ஸோ ஆச்சாரியர் வந்து நமக்கு நிறைய சலுகை கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி என்ன வேணா இருந்துக்கலாம், ஓகே நீங்க வீட்டுல இருக்கீங்களா, கிரகஸ்தரா இருக்கீங்களா, இருந்துக்கு, ஆனா கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றணும். கிரகஸ்தராக இருந்தாலும் கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றணும். இது அடுத்தது ஆச்சாரிய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அதிதி வந்து அந்த மாதிரி தீவிரமா பக்தி பண்ணாங்க, தீவிரமா பக்தி தொண்டு பண்ணி பகவான் வந்து ஆராதனை பண்ணாங்க. ஏன்னா அதிதியோடைய பக்தியில ரொம்ப திருப்தியா இருந்து பகவான் முன்னாடி தோன்ற நான்கு கரங்களோட சங்கு சக்கரம் கதை தாமரை அழகு அப்படியே பயங்கர அழகு. பகவான் மஞ்சள் நிற பட்டு வஸ்திரம் அணிஞ்சிருக்கார், பீதாம்பர ஆடை, காதல்ல மகர குண்டலங்கள், இந்த மீன் மாதிரி குண்டலங்கள் இருக்கும் காதுல, அது இங்கே அங்கே ஆடுது. ரசத் குண்டலம் கோகுலே விரஜமானம் தாமதராஷ்டிரத்தில் பாடுறாங்க சத்தியவர்த்த முனிவர். கிருஷ்ணாவுடைய காதில் போட்டுருக்க அந்த குண்டலம் வந்து இங்கே அங்கே ஆடுமா காதில். தென் அவர் வந்து அழகான வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்கார், ஸ்ரீவத்ச குரியோடைய மார்பில் இருக்கு, லக்ஷ்மி தேவி குடி ஒன்று இருக்காங்க எப்பவுமே பகவானுடைய மார்பில், கௌஸ்துப மணி அணிஞ்சிருக்கார் ஸ்பெஷல் சிறப்பான இந்த கௌஸ்துப மணி பகவான் அணிஞ்சிருக்கார், அழகான தங்க கிரீடம் தலையில மயிர்பீழி, அப்படியே கிருஷ்ணாவுடைய அழகுல அதிதி மயங்கி போடுறாங்க. தென் அதிதி வந்து கிருஷ்ணாவை துதித்து பாடுறாங்க, ஜனார்தனே ஜெகநாதனே பகவானே அப்படின்னு தன்னுடைய பிரார்த்தனையை செலுத்துறாங்க. தென் பகவான் சொல்றாரு, அதிதி உன்னுடைய பக்தியில நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், நீ எனக்கு செய்த சேவையில உனக்கு என்ன வேணும் கேளு பகவானே, உங்களுக்கு அறிந்தது அறியாத ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னவொடனே, இந்த மாதிரி என்னுடைய பசங்க சொர்க்கத்தை விட்டு போய் கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாக நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீ வச்சுக்கோத, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் உனக்கு குழந்தையாக வருவேன், நான் உனக்கு குழந்தையா வந்து என்னுடைய உன்னுடைய ப்ராப்ளம் ஒன்று பிரச்சனை தீர்த்துடுவேன். அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம், பகவானே தனக்கு குழந்தையா வருதுன்னா பாக்கியம் பண்ணியிருக்கணுமா இல்லையா, அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி கொஞ்ச நாளில் கஷ்யபருக்கு அதிதிக்கும் பகவான் குழந்தையா தோன்றார், உபேந்திரா, உபேந்திரன்னா இந்திரனுடைய சகோதரன், ஏன்னா இந்திரன் அதிதியுடைய பையன் தான், குழந்தை தான் இந்திரன் அதிதியோட பையன். இப்போ இந்திரனுக்கு இந்திரனுடைய சகோதரனாக வந்ததுனால பகவானுக்கு வந்து உபேந்திரன் திருநாம். ஸோ பகவான் குழந்தையா வந்தார், குழந்தையா வந்தவுடனே கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள் இல்லையா. இப்போ வந்து பாகவதம் என்ன உறுதிப்படுத்துதுன்னா கிருஷ்ணா வந்து சாதாரண குழந்தை மாதிரி பிறக்கலையா. அந்த வாமனருடைய கதை வரும்போது அந்த சரித்திரத்தில் சொல்லியிருக்கு வாமனர் எப்படி தோன்றினார், அதிதியோட வயிற்றுலேருந்து குழந்தை வந்து தோன்றினவுடனே எல்லா ஆபரணங்களும் இருந்தது, ஆபரணங்கள் இருந்தது, அணிகலங்கள் இருந்தது, தலையில மயிர்பிழியில இருந்தது. ஸோ முழுமுதற் கடவுள் நம்மளை மாதிரி அவதரிக்கணும் தோன்றணும்னு இல்லை, பிறக்கணும்னு இல்லை, அவர் பிறப்பற்றவர், அஜா அஜான்னா பிறப்பற்றவர், அவர் தோன்றார் மறையிறார், அவர் எப்பனாலும் அவரால் தோன்ற முடியும் அவருடைய விருப்பப்படி. ஏன்னா ஏற்கனவே அதிதியோடைய மனசுக்குள்ளேயே கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கார், அந்த பரமாத்மா வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், வித்தின் செகண்ட் தான். ஸோ எப்படி கிருஷ்ணா வந்து முழு ஐஸ்வர்யங்களோட அதிதிக்கு குழந்தையா தரிசனம் கொடுத்துனாரு, உடனே கஷ்யபருக்கு அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த ஆசிரமே அப்படி பிரகாசிக்குது. அதிதியோட கிருஷ்ணா வந்து அதிதியோட வயிற்றுல இருக்கும்போது அதிதியோட முகம்லாம் பயங்கர தேஜஸா இப்படி பழபழனு ஆசிரமெல்லாம் அப்படி பிரகாசமா இருக்கு. என் குழந்தை வந்துச்சே, குழந்தை பிறந்த உடனே ஆசிரமம் அப்படியே பல சூரியன்கள் உள்ள வந்தா இன்னொரு வெளிச்சம் இருக்கும், அவ்வளோ ஒரு தேஜஸ் குழந்தை வந்து கிருஷ்ணா வந்து குழந்தையா வந்தன். உடனே கஷ்யபர் வந்து பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல, கஷ்யபரும் அதிதியும் உடனே ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஆயிடுறார். நம்ம குழந்தை அஞ்சு வயசு ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இல்லையா, நம்ம குழந்தையா இருந்து அஞ்சு வயசு வரணும்னா அஞ்சு வருஷங்கள் போகணும், பட் பகவானுக்கு அதெல்லாம் ஒரு செகண்டு தான், அவர் குழந்தையாக வர முடியும், அடுத்த செகண்டே அவர் வந்து பையனா இளைஞனாவும் குழந்தையாவும் எப்படி வேணாலும் தன்னை சிறுவனா அப்படி வேணா மாத்திக்க முடியும். ஏன்னா அவருடைய உடல் ஆன்மீகமானது, அவர் ஆன்மீகமானவர், அவர் இந்த பௌதிக சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பௌதிக குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கிருஷ்ணா. குழந்தைய மாறின உடனே தேவர்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுது பகவான் வந்து தோன்றிருக்காரு, வாமனர், வாமனர்னா குள்ள பிராமணர், கஷ்யபர் வந்து பிராமணர், ஸோ பிராமணனுக்கு குழந்தையா பிறந்தனால வாமனர் வடு, வாமனோ வடுகு குள்ள பிராமணர், அஞ்சு வயசு, அஞ்சு வயசு பையன் குள்ள பிராமணர், சின்ன பிராமண பையன். இந்த பகவான் வந்துட்டாரு தோன்றின உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், மேலேருந்து கந்தர்வர்கள்லாம் பாடுறாங்க கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறாங்க, கந்தர்வர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க, அவங்க வாமனருடைய புகழ் பாடுறாங்க, அப்சரஸ் தேவமங்கையெல்லாம் நடனம் ஆடுறாங்க, ரம்பா ஊர்வசி மேனகா இவங்கெல்லாம் கிருஷ்ணாவுடைய புகழ் கேட்டு டான்ஸ் ஆடுறாங்க, மற்ற கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் வித்யாதரர்கள் அவங்கெல்லாம் பகவான் மேல மலர்களை எப்படியும் மழையை பொழிகிறாங்க, சித்தர்கள் சாரணர்கள் முனிவர்கள்லாம் வேத மந்திரங்கள் ஓதுறாங்க, உடனே எல்லா தேவர்களும் வராங்க இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், என் குழந்தை பிறந்தவொடனே சொல்லி கேள்விப்பட்டோன்னா நிறைய பேர் இந்த பப்புன் வாங்கிட்டு போவாங்க, பவுடர் வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் கொசு வேலை வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் பெட்டு வாங்கிட்டு போவாங்க. அதை கிட்ட அப்படியே இருக்கும், அதை அப்படியே ஒருத்தர் வாங்கிட்டு போவாங்க, கிளிகள் போத்தர் வாங்கிட்டு போவாங்க இல்லையா. குழந்தை பிறந்தவொடனே இதெல்லாம் ஒண்ணுன்னா சோப்பு, சோப்பு கிரீமு ஏதாவது வாங்கிட்டு போவாங்க. ஸோ அப்படி பகவான் குழந்தையா வந்துட்டாருன்னு சொன்னோடனே அவருக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு வராங்க. தேவர்கள்லாம் நிறைய பரிசு பொருட்களை எடுத்துட்டு வராங்க பகவான் பார்க்கறதுக்காக. அப்போ பிரகஸ்பதி, பிரகஸ்பதி வந்து அந்த பிராமண பையனுக்கு, பிராமணனா காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்கணும், குருகிட்ட போய் காயத்ரி மந்திரம் படிச்சுக்கணும். ஸோ பிரகஸ்பதியே நேரில் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு வாமனுக்கு. காயத்ரி இதெல்லாம் பகவானுக்கு அப்பாற்பட்டது தான். ஏன்னா காயத்ரி மந்திரமே பகவான் இருந்து தான் வருது. பட் பகவான் இந்த உலகத்தில் அவதரிக்கும் போது சில லீலைகளை பண்ணி தன்னுடைய பக்தருடைய சேவையை ஏற்றுக்கிறார், அவங்களை திருப்திப்படுத்துறார், அவங்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். தன் பிரகஸ்பதி வந்து காயத்ரி மந்திரம் ஓதுறார், காயத்ரி மந்திரம் ஓதி பகவானுக்கு வந்து, சாரி சூரிய தேவன், சூரியன் தான் காயத்ரி மந்திரம், பிரகஸ்பதி பூணூல் போட்டு விடுவார். பூணூல் பிராமணர் வந்து பூணூல் போட்டிருப்பாங்க, குருகிட்ட போய் பிராமணாங்கிறதுக்கு அடையாளம் பூணூல், வெறும் பூணூல் போட்டால் அடையாளம் இல்லை பிராமணனா, நான் பூணூல் போட்டிருக்காங்க பிராமணன் அப்படி இல்லை. ஸோ பிராமணா பூணூல் போட்டிருக்கா என்ன அர்த்தம்னா, எனக்கு குரு இருக்காங்க, நான் பகவானுக்கு சேவை பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த பூணூலோட மீனிங் அதுதான். இப்போ பிராமணன் என்ன பண்ணுவாங்க, நிறைய பிராமணர் இருக்காங்க, உண்மையாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, சும்மா பூணூல் போட்டவங்க இருக்காங்க, அந்த பூணூல் கட்டி ஆணியில் மாட்டி வச்சுருவான், அப்புறம் அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப எடுத்து போட்டுக்கும். அந்த மாதிரி பிராமணர்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சீரியஸாக உண்மையால் ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க, சாஸ்திர விதிகள் உட்பட்டு பண்ணக்கூடிய பிராமணர்கள். அப்போ சூரிய தேவன் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்குறாரு பகவான் காதில் ஓதுறாரு, பிரகஸ்பதி பூணூல் போட்டு விடுறாரு, வருணன் ஒரு அழகான கொடை கொடுக்குறார், கொடை பிராமணருக்கு கொடை. அப்புறம் சந்திரன் வந்து பிரம்ம தண்டம் பிராமணருக்கு உண்டான தண்டம் கொடுக்குறாரு, சரஸ்வதி வந்து ருத்ராட்ச மாலை, ருத்ராட்ச மாலை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்வதி வந்து, சாரி சிவா, சிவபெருமான் வந்து ஒன்று கொடுப்பாங்க. எனக்குதான் கஷ்யபர் வந்து அவருக்கு இந்த குஷா புல்லாலான பெல்ட்டு போட்டு விடுவாங்க பகவான் இடுப்பில். தென் பூமாதேவி வந்து அவருக்கு மான் தோல் போட்டிருப்பாங்க, பிராமணனும் மான் தோல் போட்டிருப்பாங்க, தென் மான் தோல் கொடுக்குறாங்க. அப்புறம் பிரம்மா வந்து ஒரு கமண்டலம், பிராமணன் வந்து கையில் ஒரு ஜக் வச்சிருப்பார், இந்த மாதிரி வாட்டர் பால் கமண்டலம். ஸோ எப்படி அந்த பிராமணனுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் கொடுக்குறாங்க. தென் பார்வதி வந்து முதல்ல பிக்ஷை கொடுக்குறாங்க அந்த பிராமணருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட்டு பகவான் கொடுக்குறாங்க. பகவான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறார், அந்த கொடை எல்லாம் வாங்கிட்டு அதிதி வந்து பகவானுக்கு உள்ளாடி அனுப்பிச்சி விட்றாங்க. அம்மாங்கிற ஸ்தானத்திலேருந்து பகவானுக்கு உள்ளாடி போட்டு விட்றாங்க. கஷ்டப்பட வந்து அந்த மான் தோலை ட்ரெஸ்ஸாக போட்டு விட்றாங்க, எல்லாம் போட்டுட்டார் பாமன். பகவான் வந்து எல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்படி ரொம்ப அழகு, பகவான் வந்து குழந்தைய வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், அப்படி வந்து பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கார் பகவான். பௌர்ணமியில் நிலா பார்த்துருக்கீங்களா, அப்படியே பல பலன்னு அப்படி பயங்கர பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி பகவான் வந்து அந்த அதிதியோடைய அந்த ஆசிரமே அப்படி நிலவு, பௌர்ணமி நிலவு உள்ளே இறங்கி வந்த மாதிரி இருக்கு, அவ்வளோ வெளிச்சம். இதெல்லாம் வாங்கிட்டு பகவான் வந்து பலி மகாராஜா யாகம் பண்ணிட்டுருக்கார். பலி மகாராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணிட்டுருக்கார், 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும், ஒன்றுன்னா பண்ணிக்கிட்டே இருக்கார். அங்கே வந்து நிறைய பிராமணருக்கு தானம் கொடுக்குறார் யாகசாலையில், அந்த யாகத்துக்கு வரக்கூடிய பிராமணர்கள்லாம் தானம் பண்ணுவாங்க, பொற்காசுகள் நிலங்கள் அவங்க என்ன கேட்டாலும் தானமாக கொடுப்பாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி நடந்து போகிறாங்க. இப்படி நடந்து போகிறச்ச வந்து பூமியும் அப்படி அதிருதான், பூமி அதிர்ந்து போகுது, இப்படி மரங்கள்லாம் அதிருது அப்படியே. அப்படியே நடந்து போய் நேராக பலிமகாராஜ யாகசாலைக்கு போகிறார். பலிமகாராஜ யாகசாலையில் நிறைய பிராமணர்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பிராமணர்கள். அவங்கெல்லாம் வந்து அப்படி வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாங்க அவங்களுடைய தபத்தினால. பிராமணர்கள் வந்து எந்த பிராமணர் நல்லா தவம் பண்ணி விரதம் இருக்காங்களோ அப்படி அவங்களோட முதல்ல தேஜஸ் அப்படியே பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த பிராமணர்கள்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தவம் பண்ணுறதுனால அந்த இடம் வந்து அப்படியே நட்சத்திர கூட்டங்களாக இருக்கும். நட்சத்திரங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே பல பல பலன் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள்லாம் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி பலிமரா யாகசாலையில் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் இருக்காங்க, நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த பையனை பார்க்குறாங்க, யார் இந்த பையன், இவன் ஒருவேளை சூரிய தேவனாக இருக்குமோ, இல்லை இந்திரனாக இருக்குமோ, யாராக இருக்குது, அஸ்வினி குமார்களாக இருக்குமோ, இல்லை ஏதோ தேவலோகத்துக்கு எங்கிருந்து வரா அந்த பையன், எவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன். அப்படி பலி வந்து தன்னுடைய இருக்கையிலேருந்து எந்திரிச்சு போய் இந்த பையனை கைப்பிடிச்சு கூட்டின்னு வர யாகசாலைக்குள்ள அழைச்சிட்டு வர பகவான் பாமனதேவ். பகவான் அந்த யாகசாலைக்குள்ள வரும்போது எப்படி இருக்கு, அப்படி பௌர்ணமி நிலவு இறங்கி யாகசாலைக்குள்ள நடக்குது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நிலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நட்சத்திரங்கள்லாம் தெரியாது. மற்ற நாள்ல நட்சத்திரம் நல்லா தெரியும் வானத்துல. மற்ற நாள்ல பாருங்க, நிலவுடைய ஒளி மங்கி இருக்குமா, அப்ப நட்சத்திரங்கள்லாம் பழப்படன்னு இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பாருங்க, நிலவோட ஒளி வானம் முழுவதும் பரவிடும், நட்சத்திரங்கள் இருக்கிறதே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. அப்படி அங்கங்க ஒன்று ஒன்று மின்னிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதோடைய ஒளி மங்கி போயிடும், நட்சத்திரங்களோட ஒளி மங்கிடும். பகவான் இந்த யாகசாலைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த பிராமணர்கள்லாம் மின்னிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய தேஜஸ் அப்படி நட்சத்திரங்கள் மாதிரி. பகவான் உள்ள வந்தோடனே அவங்களுடைய தேஜஸ் எல்லாம் அப்படியே போயிடுது. அங்கே பகவான் தான் வந்து அவ்வளோ அட்ராக்ஷன், எல்லாரையும் கவர்றார். பலி மகாராஜா அப்படி பார்த்து இந்த குழந்தையோட அழகில் அப்படி பயங்கி போயிடுற. பலி மகாராஜைய தங்கிச்சு நினைச்சாங்க, இவ்வளோ அழகான குழந்தையா, எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற. அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அற்புதம். இந்த குழந்தை யாகசாலைக்குள்ளே வந்தாங்க. யாகசாலையில் வந்த உடனே பலி மகாராஜா கூட்டின்னு போய் அவருக்கு ஒரு ஆசனம், ஒரு இருக்கை கொடுத்து உட்கார வச்சு அவருடைய பாதங்கள்லாம் கழுவுற, பாதங்கள்லாம் கழுவி அந்த தண்ணி எடுத்து தன் தலையில் தெளிச்சுக்கிறார். அப்பவே பலிமகாராஜா வந்து புனிதம் ஆயிட்டார், பகவானுடைய கைக்கு சேவை பண்ணிட்டார். தென் பலிமகாராஜா வந்து அந்த பிராமணர்கிட்ட கேட்கிறார், நீங்க எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க பிராமணரே, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன வேணும் உங்களுக்கு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க எங்கிட்ட? தென் பகவான் சொல்றாரு, பகவான் எடுத்தோடனே தானம் கேட்கல, பதில் பலிமகாராஜுடைய வம்சத்தை புகழ்ற. எப்பவுமே நம்ம திட்ட ஏதாவது காரியம் நடக்கணும்னு போன வச்சுக்கோங்களேன், நம்ம திட்டம் போறோம், அவங்ககிட்ட காரியம் நடக்கணும், போன உடனே அந்த வேலையை சொல்லக்கூடாது. யார்ட்டையோ நம்ம பணம் கேட்க போறோம், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு போன வீட்டுக்கு போனோடனே 10,000 கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லவங்க, நிறைய தான தர்மெல்லாம் பண்றதை கேள்விப்பட்ட அவங்களும் இப்படி சொன்னாங்க. அந்த அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு காரியங்கள் பண்றீங்க, உங்களை மாதிரி மனசு யாருக்கு இருக்கு, இப்படிலாம் சொல்லும்போது அவங்களுக்கு பரவாயில்ல, நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டு எனக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு எடுத்தோடனே கேட்டா எப்படி இருக்கும், அது ஒரு மரியாதையா இருக்காரு. பகவான் வந்து பலி மகாராஜ்கிட்ட போய் என்ன பண்ணாரு, பலி மகாராஜ் உன்னுடைய வம்சம் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்தது, உன்னுடைய தாத்தா பிரகலாதர் மிகப்பெரிய பக்தர், அவர் மிகப்பெரிய பக்தர், உன்னுடைய கிராண்ட் ஃபாதர். தன்னுடைய அப்பா விரோச்சன் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணார் மற்றவங்களுக்காக. ஸோ அந்த வம்சத்தில் வர நீ அப்ப பாரு, நீ எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு ஐஸ் வச்சிட்டார் பலி மகாராஜ். ஏன்னா வார்த்தையை மீறி இருக்கக்கூடாது, தானிச்சு கொடுக்குறே சொல்லிட்டு. தென் பலி மகாராஜ், ஓகே பிராமணரே உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு. பலி மகாராஜுக்கு ஆச்சரியம், என்னடா அது, எனக்கு நான் நினைச்சா அவருக்கு 3 உலகத்தையும் தர முடியும் இல்லையா, 3 உலகம் தரலாம், ஒரு கிரகத்தையே கொடுக்கலாம், ஒரு கிரகத்தை எடுத்துக்கலாம், எண்ணற்ற ஏக்கர் நிலம் கொடுக்கலாம், தானங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஏன்னா 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி பலி மகாராஜ். இப்ப நம்ம யார்ட்டையாவது பெரிய மனுஷங்கிட்ட போயிட்டு அவன் வந்து 10 லட்சம் ரூபா நம்ம கொடுக்கலாம், அவன்கிட்ட போய் எனக்கு 1,000 ரூபா இருந்தா கொடுங்கன்னு கேட்டா அப்படி அவனை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு இல்லையா. தெரியும் எனக்கு அவன் வந்து கோடிக்கணக்காக பணம் வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் சார் 1,000 ரூபா கொடுங்கல அப்படின்னா இன்னும் நீ என்ன இன்சல்ட் பண்ற, நீ இந்த 10 லட்சம் ரூபா கேள், 20 லட்சம் கேள் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பலி மகாராஜுக்கு இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. என்னது இந்த பிராமண பையன் 3 அடி நிலம் கேட்கிறாரு, என்ன பிராமணரே 3 அடி நிலம் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாமே, எவ்வளோ நிலங்கள் இருக்கு, ஒரு பிரபஞ்சமே வேணாலும் உங்களுக்கு தரேன். தென் பகவான் சொல்றாரு, பலி நீ வந்து எனக்கு 3 அடி நிலம் கொடுக்குற, அதில் நான் திருப்தி அடையலைன்னு வச்சுக்கோங்க, நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன், எனக்கு அது 3 அடி நிலம் போதுமானதாக இருக்கும்போது நீ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஸோ எனக்கு அது போதும், எனக்கு 3 அடி நிலமே போதும். ஓகே பலி மகாராஜ் வந்து சரி அப்படின்னா சரி உங்கள் விருப்பம், நான் 3 அடி நிலம் உங்களுக்கு தரேன் எடுத்துக்கலாம் நீங்கள். தென் சுக்கராச்சாரியன் தெரிஞ்சு போயிடுச்சு, வந்திருக்கிறது வந்து விஷ்ணு, இங்கேயும் வந்துட்டாரு, நீ பலியோட நிலமை அவ்வளோதான். தென் கூப்பிட்றாரு பலி மகாராஜ் சுக்கராச்சாரியர், இங்கே வா கொடுக்காத, தானே கொடுக்காத, வந்திருக்கிறது யார் தெரியுமா, விஷ்ணு. உன்னை ஏமாத்தி உங்ககிட்டதெல்லாம் பறிக்கிறதுக்காக வந்திருக்க, உன்கிட்ட உன்னை ஏமாத்தி உங்ககிட்டதில் பறித்து உன்னை கைது பண்ணிடுவார், தயவுசெய்து கொடுக்காத நீ அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்கிறார். என் பலி மகாராஜுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா அது, என் குரு மகாராஜ் தான் வந்து பிராமணர்க்கெல்லாம் தானம் கொடுக்கணும்னாரு, வேதத்தில் சொல்லியிருக்கு யாகம் பண்ணால் பிராமணருக்கு தானம் கொடுக்கணும்னு, நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க, இப்போ நீங்களே சொல்கிறீங்க தானம் கொடுக்காதுன்னு, இது சாஸ்திரத்துக்கு புறம்பால இருக்கு. அப்போ சுக்கராச்சாரியர் சொல்றாரு, பரவாயில்ல ஆபத்து காலங்களில் போய் சொல்லலாம், ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து வருது, இல்லை நான் விளையாட்டா சொன்னேன்னு சொல்லிடலாம், உயிருக்கு ஆபத்து வருதுன்னு உயிருக்கு ஆபத்து வரும்போது போய் சொல்லிக்கலாம், தப்பிச்சுக்கலாம், கல்யாண வீட்டில் ஏதாவது காரியம் நடக்கணும்னா போய் சொல்லலாம், பெண்கள் இடத்துல மனைவி இடத்துல இந்த மாதிரி சில கோட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒருத்தர் எந்த இடத்துல வந்து போய் சொல்லி தன்னுடைய தன்னை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் சுக்கராச்சாரியர் சொல்றாரு பலி இடத்துல. பரவாயில்ல நீ வந்து ஒன்றும் தப்பு இல்லை, இப்போ தரமாட்டேன்னு சொல்லிடு. அன் பலிமாரா யோசிச்சாரு, அது எப்படி, ஒரு மன்னனுக்கு வந்து அவனுடைய வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் அவனுக்கு வந்து பலிமரா சொல்ற, எனக்கு என்ன கிடைச்சாலும், எனக்கு எனக்கு என்ன கொடுத்தாலும் வேணாம், எனக்கு இந்த மூணு உழவு நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து வேற கிரகங்களுக்கு இன்னும் சக்கரவர்த்தி ஆக்கலாம், என்ன என்ன நடந்தாலும் சரி, ஆனால் எனக்கு என்னுடைய வாக்கு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்த இறந்ததுக்கு அப்புறம் அவன் நேர்மையாக வாழ்ந்தானாங்கிறதான் அவனுடைய புகழ் பேர், அப்போதான் நிற்கும் அவன் புகழ் நிற்கணும் சரித்திரத்தில். ஓ பலியா அவர் கொடுத்த வாக்கு மீறினாரு, காப்பாத்துல அவர் சத்தியத்தை ஃபாலோ பண்ணல, வாய்மையை பின்பற்றலை அப்படின்னு சாஸ்திரம் இன்னும் எழுந்து பேசும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரிலாம் சொல்லி பலிமாரா சொல்கிற, நான் வந்து கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்க மாட்டேன், நான் தானம் கொடுக்க தான் செய்வேன். தென் குரு கோவம் வந்து, நான் குரு சொல்கிறேன் அதையும் மீறி நீ கொடுப்பேங்கிறியா, ஆமாம் நீங்கள் வந்து சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்கிறீங்களே, வந்திருக்கிறது விஷ்ணுவாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவர் பிராமணர், இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய குற்றம் வந்து பிராமணருக்கு இழைக்கூடிய குற்றம், பிராமணருக்கு கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு மிகப்பெரிய குற்றம் அது, அந்த குற்றத்தை நான் அந்த குற்றத்தை நான் ஆளாக விரும்பலை, நீங்கள் இப்போ சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்கிறதுனால நான் அதை கேட்க மாட்டேன், நான் கொடுப்பேன். அப்போ சுக்கராச்சாரியர் கோவம் இன்னும் அதிகமாக, அப்போ நான் உன்னை சபிக்கிறேன் பாரு, நீ கொஞ்சம் நேரத்தில் நீ எல்லாத்தையும் எழுந்து நடுத்தருவில் நீ பண்ணி அப்படின்னு சுக்கராச்சாரியர் கோவம் வந்து சபிக்கிறேன். ஓகே, பலிமகாராஜா வந்து தன்னுடைய குருவுக்கு கட்டளை மீறுறார். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆன்மீக குருடைய கட்டளையை மீறக்கூடாது, ஆன்மீக குருடைய கட்டளையை ஒருபோதும் மீறக்கூடாது. ஆனால் இங்கே ஆன்மீகோட கட்டளையை மீறி குருவோட கட்டளையும் மீறி வந்து பலிமகாராஜா வந்து பாமனுக்கு தானம் கொடுக்குறார். மீனிங் என்னது, எந்த ஒரு குரு வந்து சாஸ்திரத்துக்கும் கிருஷ்ண பக்திக்கும் எதிராக இருக்காரோ அப்போ அவரை நிராகரிக்கலாம். ஒரு ஆன்மீக குருங்கிறவர் வந்து தன்னுடைய சீடனை வந்து தர்மத்தின் வழியில் நடத்தணும், சாஸ்திர முறைப்படி வாழ வைக்கணும், பக்தி தொண்டில் அவரை செயல்படுத்தணும், அதுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னா அந்த குருவை கண்ணை மூடி நிராகரிக்கலாம். ஸோ பலிமகாராஜா குருவோடைய வார்த்தையை மீறி பிராமணருக்கு தானம் கொடுக்குறாரு. ஓகே பிராமணரை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் பவான் என்ன பண்ணுறாரு, பலியை ஏமாத்துறாரு, மிக பெரிய ரூபம் எடுத்துக்கிறார், திரிவிக்ரமா பிரம்மாண்டமான ரூபம், பிரம்மாண்டமான ரூபம் எடுத்து அவருடைய பாதம் அப்படியே மேலுலகங்களுக்கு போயிட்டே இருக்கு, பூர் போ சுவாகா, பூர்லோகம், போர்லோகம், சொர்க்கலோகம், தபலோகம், ஜனலோகம் எல்லாம் தாண்டி வைகுண்ட வரைக்கும் போகுது அவர் பாதம், நீட்டு போயிட்டே இருக்கு. முதல் ஸ்டெப்பு, முதல் அடியிலேயே மேலுலகெல்லாம் அழந்துட்டார். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பு, ரெண்டாவது அடி கீழே போயிட்டே இருக்கு, அதில் விதல சுதல மகாத்தல தலாத்தல ரசாத்தல பாதாள பாதாள உலகம் வரைக்கும் போயிடுச்சு, ரெண்டே அடி தான் முடிஞ்சது மூணு உலகம். தென் அப்புறம் வாமனர் கேட்டார், பலி நீ எனக்கு வாக்கு கொடுத்த மூணு அடி நிலம் தரேன்னு, பாரு ரெண்டு அடி தான், மூணாவது அடி என்ன பண்ண போறேன். பலி மகாராஜ் புரிஞ்சுது பகவான் என்னை ஏமாத்திட்டாரு. ஆனால் பலி மகாராஜா வந்து அதுக்காக வெக்கப்படலை, வருத்தப்படலை, தென் பகவான்கிட்ட சரணடைகிறார். ஏன்னா நான் பகவான்கிட்ட தோத்து போயிருக்கேன், பகவானே என்கிட்ட தானம் கேட்க வந்திருக்காருன்னா அப்போ நான் எவ்வளோ பாக்கி பண்ணியிருக்கணும், பகவான் தான் பகவான் மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி அவர் தான், ஆனால் அவரே இப்போ என்கிட்ட வந்து தானம் கேட்க வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுக்கறது என்ன நாள் எல்லாம் என்கிட்ட உள்ளது எல்லாமே அவர் கொடுத்தாச்சு, நான் இனி என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை. தென் பலி மகாராஜா வந்து சரணடைகிறார் பகவான்கிட்ட, வாமன தேவர்கிட்ட, பகவானே என்கிட்ட நீ ஒன்றும் இல்லை, எல்லாமே நீங்கள் எடுத்துட்டீங்க, இனி என்கிட்ட இந்த உடல் தான் இருக்கு, அந்த உரிமையோட அந்த உரிமையோடைய உரிமையாளர் இருக்கார் இல்லையா, இப்போ நம்மகிட்ட நிறைய உடைமைகள் இருக்கு, அந்த உடைமையோட உடைமையாளர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மன்னர் இருக்காருன்னு வைங்களேன், அந்த மன்னர் வந்து அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர், இப்போ மன்னர் சரணாகதி அடைஞ்சா எல்லாமே சரணாகதி யார் பிராப்தம் பண்ண மாதிரி தான். அப்போ பலி மகாராஜ் சொல்றாரு, எனக்கு இந்த உடல் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதனால உங்களுடைய மூணாவது அடியை என் தலையில் வைங்க அப்படின்னு பகவானுடைய பாதங்கள் விழுந்து நமஸ்கரிக்கிறேன். தென் பகவான் மேலும் பலியை பரீட்சை பண்ணுறார், பலியோடைய சரணாகதி, பலி எவ்வளோ பெரிய பக்தர், பலியோடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கணும், ஒரு பக்தன் எப்படியெல்லாம் சோதனைகள் வந்தாலும் கிருஷ்ண பக்தி விட்டு போக மாட்டார் அவரு அப்படின்னு பகவான் உறுதி பண்ணார். எப்படி பலியை மேலும் பரீட்சை பண்ணுறாரு, பலி ஏற்கனவே சன்ராயிட்டார், அவரை போட்டு வர்ண பாசனம், கருடர் வந்து வர்ணபாஸ்தனை கட்டுவார், பலி அரெஸ்ட் பண்ணிடுறார், உள்ளா போட்டு வர்ணபாஸ்தனத்தில் கட்டிடுறாங்க. கட்டி கைது பண்ணிட்டு பகவான் நிற்கிறார் இப்போ குற்றவாளியா. அப்போ அசுரங்களுக்கெல்லாம் கோபம் வருது, இந்த விஷ்ணு வந்து ஏமாத்திட்டாரு, ஒரு குள்ள பிராமண ரூபத்தில் வந்து தன்னுடைய எஜமானன் தன்னுடைய மாஸ்டர் தன்னுடைய மன்னரை கைது பண்ணிட்டான்னு சொல்லி அசுரங்களாம் கோபம் வந்து அவங்கவுங்க தன்னுடைய வேல் வால் ஈட்டி சூளத்திலே எடுத்துட்டு வராங்க பாமனரை தாக்குறதுக்காக, பகவானை கொள்றதுக்காக பயங்கரமான ஆயுதங்களோட வராங்க. உடனே அங்கே விஷ்ணு தூதர்கள் வராங்க. பலி மகாராஜ் இது எது தேவையில்லாத சண்டை. பலி மகாராஜ் சொல்றாரு, என்ன நீங்க முட்டாளா, யார் கூட போய் சண்டை போட போறீங்க, யார் அவரு, அவர் அவரை சண்டை போட்டா ஜெயிக்க முடியும், சும்மா இருங்க, எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லும், டைம். இப்போ நம்ம நேரம், நம்ம ஒரு நேரத்தில் நேரம் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், ஒரு நேரம் ஜெயிக்கிறோம் ஒரு நேரம் தோக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பகவான் இடத்துல தோத்துருக்கோம், உயிர் மேலே ஆசை இருக்கிறவங்க பகவான் கூட சண்டை போடாதீங்க அப்படின்னு பலி மகாராஜ் அவங்களே எச்சரிக்கிறார். பேசாமல் இருங்க, தன் மன்னருடைய கட்டளை ஏற்றிட்டு அசுரங்கள்லாம் பேசாமல் இருக்காங்க. தன் பலி மகாராஜ் பிரார்த்தனை பண்ணார், பகவானே நீங்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்கள் வந்து எப்படி கருணை வாய்ந்தவர், அவர் பகவான் வந்து வாமன அவதாரம் பண்ணாங்க, பலி மகாராஜ் முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அசு தேவர்கள் முன்னாடி தானே வந்தாங்க, தேவர்கள் முன்னாடி தானே கிருஷ்ணா வாமன அவதாரம் பண்ணாங்க, இந்திரன் சந்திரன் வருணன். அப்போ அவங்களாம் என்ன கேட்டிருக்கலாம், பகவான் எனக்கு தூய்மையான பக்தி தொட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாமா, எங்களுக்கு சொர்க்கத்தை மீட்டு கொடுங்க நாங்கள். ஆனால் பலி மகாராஜுக்கு என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணா அவர்கிட்ட உள்ளதெல்லாம் அபகரிச்சிட்டார், எல்லாத்தையும் எடுத்துட்டார், ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்துருக்கார். பலி மகாராஜ் சொல்கிறார், நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், நான் ஒரு அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் ரொம்ப கருணையோடு வந்து என்னை வந்து நீங்கள் ஆட்கொண்டிருக்கீங்க. ஸோ கிருஷ்ணா முதல் ஒருத்தர் மேலே கருணை அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருவார். யஷ்யாகம் யஷ்யாகம் அனுகிரகணானி யஷ்யாகம் அனுகிரகணானி. கிருஷ்ணா சொல்ல, நான் ஒருத்தர் மேலே அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவார், ஹரே சத்தனம் ஹரி அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துரு, தூக்கிட்டு வர எல்லாத்தையும் ஒன்று, ஹரே தத்தனம் தனம் க்ஷணை. அவனுக்கு எதுலாம் பற்றுதல் இருக்கும், தனம் எது மேலே பற்றுதல் இருந்தாலும் கிருஷ்ணா முதல்ல அதை தூக்கிடுவார். அப்போ என்ன பண்ணுவான், வேறு வழி இல்லாமல் சரணாயிடுவான், பகவானே போதும், நான் எதையெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருந்தனோ, எது மேலெல்லாம் ரொம்ப பற்றுதல் இருந்ததோ அதை என்ட்ருந்து எடுத்து எனக்கு உணர்த்திட்டீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு கிருஷ்ணாவே கதின் சரணடைஞ்சிருவான். ஸோ கிருஷ்ணாவுடைய கருணையினால காரணமற்ற கருணை, பலி மகாராஜ்லேருந்து எல்லாம் எடுத்துட்டாங்க கிருஷ்ணா, ஆனால் தன்னையே கிருஷ்ணா ஒப்படைச்சிட்டார் பலி மகாராஜ்கிட்ட. தன் பலி மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறாரு, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், உங்களை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது, உங்களுக்கு தானம் கொடுக்குறீ பாக்கியம் எனக்கு கிடச்சிது, நான் என்ன கொடுத்துட்டேன் எல்லாமே உங்களுடைய தான் அப்படின்னு பலி மகாராஜா வந்து பிரார்த்தனை பண்ணுறார் கிருஷ்ணா இடத்துல. தன் பலி மகாராஜ மனைவி வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே அவருடைய உடல் கூட எங்களுடைய உடல் கூட உங்களுக்கு தான், எங்களுக்கு உடம்பு எதுவுமே கிடையாது, இந்த ஜீவா இந்த ஆத்மா உங்களுடைய தான், இந்த உடல் எல்லாமே உங்களுக்கு தான், அதனால் இது திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் என்ன கொடுத்து தானம் கொடுத்துட்டோம், உங்களது உங்களுக்கே சேர்ந்துருக்கு, நாங்கள் உங்களோடையவர் நாங்கள் எல்லாமே அப்படின்னு அவங்களாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. தென் பிரலாத் மகாராஜ் வந்து பிரார்த்தனை பண்ணுறாரு பகவான் இடத்துல, அந்த இடத்துல பிரலாத் மகாராஜ் வந்து பிரார்த்தனை பலியை வந்து போன் பேசுகிறார், பரவாயில்ல நீ பகவானை முழுமையாத்தின நீ, தென் கிருஷ்ணாவை போல்ற பிரலாத் மகாராஜ். ஸோ இப்படி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், பகவான் எப்படி கருணை வாய்ந்தவர், தன் பக்தர்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க வந்து அதை பொருட்படுத்தாமல் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிகிட்டே இருந்தால் பகவான் வந்து அவங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் பகவான் தன் பக்தனை கைவிட மாட்டார். நமே பக்த பிரணசதி கிருஷ்ணா சொல்கிறார், என் பக்தன் என்றைக்கும் வீண் போவதில்லை. ஆனால் பக்தரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் பலி மகாராஜுக்கு எவ்வளோ பரீட்சை வந்தது, குரு வந்து சொல்கிறாரு கொடுக்காதுங்கிறாரு, பலி மகாராஜ் நினச்சா கொடுக்க பான் வார்த்தையும் மீறி இருக்கலாம், பட் பலி மகாராஜ் வந்து சரியான முடிவு எடுத்தார், பகவான் என்கிட்ட வந்திருக்காரு நான் ஏன் கொடுக்கக்கூடாது, அதுதான் தர்மம். ஸோ பலி மகாராஜ் அதனால தான் இன்னைக்கும் மிகப்பெரிய பக்தர், 12 மகாஜனங்கள் ஒருத்தராக இருக்கார் பலி மகாராஜ். ஆத்ம நிவேதனம் 9 விதமான பக்தி தொண்டில் ஆத்ம நிவேதனம், தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. ஸோ பலி மகாராஜ் தன் உடமைகள்லாம் பகவானுக்கு அர்ப்பணிச்சாரு, தன்னையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சார், அப்பேற்பட்ட பக்தர் அவர். அதனால தான் இன்று வந்து அவருடைய புகழ், அவருடைய போதனைகள், அவருடைய தத்துவங்கள், பாகவத்திலேருந்து அவருடைய பிரார்த்தனைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பலி மகாராஜோடைய பிரார்த்தனைகள், பகவானுக்கும் அவருக்கிடையே இந்த அன்பு பரிமாற்றம், அதுலேருந்து நிறைய போதனைகள் வந்து பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஒரு பக்தன் வந்து பௌதிக விஷயங்களில் பட்டுதல் வச்சுக்கூடாது, பௌதிக பொருட்கள் பின்னாடி போகக்கூடாது, அப்போ கிருஷ்ணர் விட்டு ரொம்ப தூரம் போயிடுவோம். தென் கிருஷ்ணா என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதையெல்லாம் எடுத்து நம்மளை திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது. அதனால நம்ம முதல் பாயிண்ட் வந்து இந்த லீலையில நம்ம பௌதிக பொருட்கள் பின்னாடி போகக்கூடாது, பௌதிக விஷயங்கள், பௌதிக பற்றுதல், புலன்போம் இதில் போய் மாட்டிக்கூடாது. தென் செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் கிருஷ்ணாவுடைய பக்தியிலேருந்து நம்ம விலகக்கூடாது. நமக்கு நிறைய சோதனைகள் வரலாம் இல்லையா. கிருஷ்ணா வந்து பலிமாராஜுக்கு நிறைய சோதனை கொடுத்தாரு. அந்த சோதனை கொடுத்து என்ன பண்ணாங்க, அவரை பரீட்சை பண்ணார் பலி வந்து எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காரு. அப்போ பரீட்சை பண்ணார், அதை சகிச்சக்கூடிய சக்தியும் பகவான் தான் கொடுக்குறாரு. அப்போ நம்ம பகவான் தான் பிரார்த்தனை பண்ணணும், சோதனையே வேண்டாம்னு பிரார்த்தனை பண்ணக்கூடாது. எவ்வளோ சோதனை வந்தாலும் பரவாயில்ல, அது சகிச்சக்கூடிய மனப்பக்குவம் மன உறுதி நமக்கு வேணும், அது பகவான் தான் கொடுப்பாரு. அப்புறம் அதுலேருந்து யார் காப்பாற்ற முடியும், அதுவும் அவர் தான் காப்பாற்ற முடியும். நமக்கு சோதனைகள் வந்து நம்முடைய கர்ம வினையினால் வரலாம், இல்லை குருவோடைய பரீட்சையாக இருக்கலாம், பகவானுடைய பரீட்சை எதுவானாலும் இருக்கலாம். பரீட்சை இல்லாமல் வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் இருக்காது, டெஸ்ட் இல்லாமல் இருக்காது, பரீட்சை இல்லாமல் இருக்காது. பௌதி உழவுனாலே துன்பம் நிறைந்தது தான், கஷ்டம் நிறைந்தது தான். இங்கே இங்கே வந்து சொகுசாலாம் பக்தி பண்ண முடியாது, இங்கே வந்து நல்ல வசதியாலாம் பக்தி பண்ண முடியாது. இங்கே ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருந்துகிட்டே இருக்கும், உடலாக இருக்கும், மனதாக இருக்கும், இயற்கையினால் இருக்கும், மற்ற உயிர்வாளிகளாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் துன்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அது சகிச்சக்கூடிய மனப்பக்குவம் மன உறுதி மன தைரியம் பகவான் தான் கொடுக்கணும். அப்புறம் பகவான் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், அவனால தான் நம்ம காப்பாற்ற முடியும். அதனால தான் நம்ம பகவானை சரணடையணும். பலி மகாராஜ் எப்படி முற்றிலும் பகவானுக்கு சரணாகதி பிராப்தம் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் பகவானை அடைக்கலாம். அப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், சரி பலி மகாராஜ் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார், பலி சரணடைஞ்சார், நான் என்ன பண்ணுவேன், கிருஷ்ணர் முன்னாடி இல்லையே இப்போ அப்படின்னு நினைக்கலாம். ஸோ கிருஷ்ணர் இப்போ இருக்காரு நம்ம கூட, எப்படி இருக்காரு, ஆன்மீக குரு மூலமாக நம்மளை வழி நடத்துறாரு. கிருஷ்ணாவுடைய பிரதிநிதி ஆன்மீக குரு இருக்கார். பிரபா அடிக்கடி சொல்லுவார், ஆன்மீக குருவை சரணடைகிறதும் கிருஷ்ணாவை சரணடைது வேற இல்லை. ஆன்மீக குருவை திருப்தி படுத்தினா கிருஷ்ணா திருப்தி அடைந்த மாதிரி, அப்போ ஆன்மீக குருவை சரணடைந்தா பகவானை சரணடைந்த மாதிரி. இப்போ ஆன்மீக குரு என்ன பண்ணுறாரு, நம்மளை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. கிருஷ்ணா எதில் இருக்காரு, ஹரிநாமத்தில் இருக்கார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. கிருஷ்ணாவுடைய முழு அவதாரம் எல்லா அவதாரங்களும் எல்லா சக்தியும் இந்த ஹரிநாமத்தில் இருக்கு. அப்போ பலி மகாராஜாவுக்கு எப்படி வாமன தேவர் வந்து பாதுகாப்பு கொடுத்தாரோ அதே போல் இந்த ஹரிநாமம் நம்மளை காப்பாத்து இல்லையா. பலி மகாராஜா வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாமனர் சொல்றாரு, பலி உனக்கு சொர்க்க வேணாம், அதை விட அற்புதமான கிரகம் உனக்கு தரேண்ணா, அங்கே உனக்கு யாருமே எதிரியே வர முடியாது, அங்கே உனக்கு யாரும் அங்கே துன்பம் கொடுக்க முடியாது, உனக்கு அங்கே கஷ்டம் கவலை எதுவுமே இருக்காது, நீ சந்தோஷமா இருப்ப. நான் அங்கே உன் முன்னாடி காவலாளியை நிற்பேன் உன் கேட்டில், என்னை மீறி தான் யாராவது உன்னை பார்க்க வர முடியும், என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. இப்படி பகவான் வந்து பலி மகாராஜ் சேவை பண்ணுற அளவுக்கு பலி மிகப்பெரிய பக்தர் ஆகிட்டார் அவருடைய சரணாகதினால. எப்படி பலி மகாராஜ் முற்றிலும் பகவானை சரணடைஞ்சதுனால அந்த மாதிரி தூய பக்தர்களுக்கு பகவான் சேவை பண்ண தயாராக இருக்கார். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறாரு, பலி மகாராஜ் காவலாளியாக இருக்காரு, சாதாரண வேலை அதெல்லாம், எந்த ஒரு பெரிய மனுஷன் கூட செய்யணும்னு விரும்ப மாட்டான் இல்லையா. கிருஷ்ணா வந்து வாமன தேவரா வந்து சுதலா கிரகத்தில் சுதலா பிளானெட்டில் வந்து பலிக்கே ஒரு அற்புதமான கிரகத்தை உண்டு பண்ணி அங்கே போய் பகவான் வந்து அவருக்கு சேவகனாக இருக்கார். சரிதான் கிருஷ்ணாவுடைய கருணை. இப்போ அந்த பகவானுடைய புனித நாமம் தான் வந்து நம்மளை எல்லா விதமான துன்பத்திலிருந்து காப்பாற்றும். கிருஷ்ணாவுடைய புனித நாமம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒன்று தான் நம்ம எல்லா பௌதிக துன்பத்திலும் நம்ம காப்பாற்றும். அதனால் ஒருபோதும் நம்ம ஜபத்தை விட்டுறவே கூடாது. வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து ஜபத்தை கைவிடவே கூடாது. நம்ம உயிர் போகும்போது கூட ஜபம் பண்ணிட்டு தான் போகணும், அதுதான் நம்முடைய லட்சியமே. பகவானுடைய நினைவோடு தான் இந்த உயிர் போகணும். அப்போ பகவானுடைய நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி பலி மகாராஜாக்கு வாமன தேவர் வந்து அடைக்கலம் கொடுத்து நான் பாதுகாப்பாக இருக்கேன் உனக்கு கவலைப்படாதுன்னு சொன்னாரோ அதே போல் நமக்கு ஹரிநாமம் இருக்குது. கிருஷ்ணா இருக்காரு, ஆன்மீக குரு இருக்காங்க, ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நம்ம ஏற்றுக்கணும். பலி மகாராஜ் சரணடைஞ்சார் இல்லையா கிருஷ்ணாட்ட, அந்த மாதிரி நம்ம புனித நாமத்தையும் புகழிடம் கொள்ளணும், சரணடையும் குருவிடத்துலையும் நாமத்துலையும். ஓகே, இது ஒன்று தான் ஒரே வழி நம்மளை எல்லா துன்பத்திலிருந்து விடுவிக்கிறது. பௌதிக துன்பங்கள், புலன்பம், பற்றுதல், பேராசை இதுலேருந்து எல்லாம் விடுபடணும்னா ரெண்டு ஆப்ஷன் தவிர ஒரு வழி இல்லை, ஆன்மீக குருவும் புனித நாமும் ரெண்டு தான். ஓகே.